சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், இது அருமையான ஒரு தொடர். அதாவது சிவன் என்று சொல்லப்பெறுகின்ற அவன், சிவனாகிய அவன், நம்முடைய சைவ சித்தாந்தம் இறைவனை அவன் என்றுதான் சொல்லும். முதல் சூத்திரமே பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் அவள் அது எனும் அவை தான் சூத்திரம். அப்பர்சாமியின் வாக்கில் பார்த்தீங்கன்னா ஆறாம் திருமுறை மைப்படிந்த கண்ணாலும் அப்படின்னு ஒரு தேவாரம் உண்டு ஆறாம் திருமுறையில். மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வார்த்தடையான் எண்ணின் அல்லால் ஒப்புடையன் அல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரன் அல்லன் அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டுனாதே என்பது திருநாவுக்கரசருடைய தேவாரம். அங்க சிவபெருமானை அவன் அருளே கண்ணாக காணினல்லால், இப்ப சிவபெருமானை அவன் என்று சொல்வது சைவ சித்தாந்தம். அதுவே வேதாந்தத்தில் என்ன சொல்லுவாங்க, அது வேதாந்தத்தை நீங்க வேதாந்தம் படித்தவங்க யாராவது இருந்தா அது எளிமையா தெரிந்து கொள்ளலாம். பிரம்மம் என்கிற பொருளை அது என்றுதான் சொல்லுவாங்க. அவங்க சிவம் என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நாம தான் சிவன் சிவன் என்று சொல்லுவோம். அவங்களை பொறுத்த வரைக்கும் அது இது அது வந்துச்சா அது போச்சா அப்படிங்கிற வழக்கம் தான் அவங்க கொண்டிருப்பாங்க. ஏன்னா பிரம்மத்தை அவர்கள் அது என்றுதான் சொல்லுவாங்க. நீ அது ஆகுறாய் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓ அதுவா, நீ அது ஆகுறாய், அது எது, அதுதான் பிரம்மம் அப்படிங்கிறது அவனுடைய கொள்கை. நமக்கு இந்த கொள்கைக்கும் வேறுபாடு உண்டு. சொல் ஒண்ணுதான், பொருள்ல வேறுபாடு உண்டு. தத்துவம் அசி, தத்துவம் அசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, அதுதான் நீ அது ஆகுறாய் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள். அது சைவ சித்தாந்த நோக்கம் உடையது. இப்ப நாம் அதுக்குள்ள போக வேண்டாம். வேதாந்த ஞானத்தில் பிரம்மத்தை அது என்பார்கள், சைவ சித்தாந்தத்தில் பிரம்மத்தை சிவன் என்பார்கள். சிவன்னு சொல்லலாம் அல்லது அவன் என்று சொல்லலாம், ரெண்டு தப்பு இல்லை. இறைவனை அவன் என்று சொல்வதில் பிழை இல்லை. நான் அடியார்களைத்தான் அவன் சொல்லக்கூடாது, சிவபெருமானை அவன் சொல்லலாம். இதுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, திருநாவுக்கரசு பெருமானுக்கு திருவடி தீக்கி கொடுத்தார் இறைவர். அதை சொல்ல வருகிறார் சேக்கிழார் பெருமான். அங்க சொல்ல வரும்போது திருநாவுக்கரசருக்கு ஆறு விகுதி கொடுப்பார், சிவபெருமானுக்கு அன்விகுதி தான் கொடுப்பார். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் தம் சென்னிமிசை சூட்டினான் சிவபெருமான். சிவபெருமானை சொல்லும்போது சூட்டினான் அப்படின்னாரு. யாருக்கு சூட்டினாரு அப்படின்னு கேட்டா திருநாவுக்கரசருக்கு. அவர்னு சொன்னா இறைவனை அவன் சொன்னவரு, நாவுக்கரசு பெருமானை அவர் தான் சொன்னார். இன்னைக்கு நம்ம மக்கள் பேசுகின்ற பேச்சாற்றலுடைய ஆற்றல்துடைய மக்களை எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்ணப்பன்லாம் சொல்ல மாட்டாங்க. கண்ணப்பன் இருக்கிறானே, சேக்கிழா பெருமான் ஒரு இடத்துல கூட சொல்லலீங்க. தின்னனார் 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 தான் சொன்ன, தின்னன்னு கூட சொல்லல. அப்பா சொல்லுகிற இடமா வருகின்ற இடத்துலதான் அப்பா கூப்பிடு மகனை தின்னன் என்று அழைத்தான் அப்படின்னு சொல்லுவார். ஆனா சேக்கிழார் பெருந்தகை அவரை பற்றி குறிப்பிடுகிற எந்த இடத்திலும் தின்னன் என்று குறிப்பிடல, தின்னனார் தின்னனார் தின்னார். திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருஞான சம்பந்தர் என்ற பெயர் வருகின்ற வரைக்கும் பிள்ளையார் 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 பிள்ளைன்னு கூட சொல்லல, பிள்ளையார் பிள்ளையார் தான். எனவே அடியார்களுக்கு ஆறு விகுதி கொடுத்து தான் சொல்லணும். இறைவனே ஆறு விகுதியும் கொடுக்கலாம், அன்விகுதியும் கொடுக்கலாம். சிவனார் அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்ல. சிவன் தப்பு இல்ல. இறைவனை நீங்க ரெண்டு விகுதியில என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்னும் குறையில்லை. ஆனா தொண்டர்களுக்கு அப்படி இல்லை, ஆறு விகுதி தான் கொடுக்க வேண்டும் என்பதை நாம மறந்துடக்கூடாது. பேச்சாளர்கள் மறந்துடுவாங்க, நாம மறந்துடக்கூடாதுங்க. நாம எப்போதுமே அப்படிதான் சொல்லணும். அதனாலதான் திருநீலகண்டத்து குயவனார், இயற்பகை நாயனார், இளையான்குடி மாறனார், எல்லாத்துக்குமே பாருங்க ஆறு விகுதி கொடுத்துதான் சொல்லுவோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கு அரசர், நம்பி ஆரூரர், மணிவாசகர். இப்ப நம்ம குழந்தைக்கு பேர் வச்சா திருஞான சம்பந்தர்னா வைப்போம், திருஞான சம்பந்தன், திருஞான சம்பந்தம், அவ்வளவுதான். திருநாவுக்கு அரசு அப்படிதான் பேர் முக்கியம். ஆரூரன் நம்ம வச்சோம்னா நமக்கு அன்விகுதி கொடுத்துக்கலாம், அதனால ஆரூரன். அதுவே சுந்தரருக்கு வரும்போது ஆரூரர், நம்பி ஆரூரர் அப்படின்னு தான் வைக்கணும். நாம குழந்தைக்கு வைக்கும்போது ஆறு விகுதி கொடுத்து வைக்க முடியுமா? அது அவன் வளர்ந்து வந்து அவன் தகுதியின் காரணமாக அவன் அன்விகுதி பெறுகிறானா அல்லது ஆறு விகுதி பெறுகிறானா என்பது வளர்ந்து வரும்போது முடிவு பண்ணும் என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிறது. இதுதான் அடிப்படை. அதனால சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிவனாகிய அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், என் அறிவின் கண்ணே விளங்கி தோன்றிய காரணத்தினால் அவனுடைய அருள் கொண்டு அவனை வணங்குகிறேனர். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று. இது ஒரு அருமையான தொடர். திருவாசகமா இந்த வரியை சொல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருள் கொண்டுதான் அவன் திருவடியை வணங்க முடியும். இந்த இடத்துல சி என்பது சிவத்தை குறிக்கும். அவன் அதாவது நீங்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதுல அவன் என்பது சி, அருள் என்பது வா, வணங்குவது யா. இதான் சைவ சித்தாந்தம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, அவன் என்பது சி, அருள் என்பது வா, வணங்குவது யா. எனவே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அவன் அருளை கொண்டுதான் அவன் தாழ் வணங்க முடியும். அவன் அருளை விடுத்து அவன் தாழ் வணங்குதல் இயலாது. இது எப்படி சொல்லலாம்? சூரியனுடைய கதிரினுடைய துணை கொண்டுதான் சூரியனை காணலாம். சூரியனுடைய கதிரை விடுத்து சூரியனை காண முடியுமான்னு கேட்டா முடியாது. அதுபோல அவன் அருளாலேதான் அவன் தாழ் வணங்க இயலும். எனவே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும். இந்த சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, சிந்தை மகிழ சிவபுராணம், நீங்க நம்முடைய சித்தம் மகிழ சிவபுராணத்தை சொல்லணும். அப்படின்னு அர்த்தம் அப்படி கேட்டா சிவபுராணத்தை சொன்னால் சிந்தை மகிழும். ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, சொல்லும் போதே நீங்க மகிழ்ச்சியோடு சொல்லணும். இப்ப நமக்கு நிறைய கவலை, சிவபுராணம் சொல்ல சொன்னா மகிழ்ச்சியோடவா சொல்லுவோம்? என்னங்க பண்ணது, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை அப்படின்னு ஒரு வாறு போகும் இல்லைங்களா? சிந்தை மகிழ சிவபுராணம் சொன்னால் ஒரு பயன் இருக்கிறது, சிவபுராணம் சொன்னா ஒரு பயன் இருக்கிறது. சிவபுராணம் சொன்னீங்கன்னா சிந்தை மகிழும், சிந்தை மகிழ சிவபுராணம் சொன்னா முந்தை வினை முழுதும் ஓயும். இப்பதான் வழி. நாம சிந்தை மகிழ வேண்டும் என்று கருதினால் சிவபுராணம் சொல்லுங்கள். சிந்தை மகிழ்ச்சியோடு தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொன்னா, உங்களுடைய முந்தை வினையெல்லாம் தீர்ந்து போயிடும். அதுல ரெண்டு கருத்து உண்டு. முந்தை வினை முழுதும் மோய என்று ஒரு கருத்து உண்டு, ஒரு பாடம். ஓய என்பது ஒரு பாடம். ஆசிரிய பெருமக்கள் ரெண்டு வகையாகவும் எடுத்திருக்கிறாங்க. முந்தை வினை முழுதும் ஓய என்று சொல்வது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, சிந்தை மகிழ அப்படி மகிழ்ந்து சொல்லும்போது முந்தை வினை முழுதும் மோய. இந்த ஓய என்பதற்கும் மோய என்பதற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்க்கணும். ஓய்தல் அப்படி சொன்னா அது மீண்டும் அது அதாவது தீர்ந்து போதல் என்று பொருள் செய்திருக்கிறாங்க. மோய என்று சொல்லும் பொழுது முழுமையாக தீர்ந்து போதல்னு பேருங்க. மறைமடையடிகள் ஓய என்றுதான் பொருள் செய்திருக்கிறாங்க. முந்தை வினை முழுதும் ஓய அப்படின்னு செய்திருக்கிறாங்க. இந்த நூல்ல கொடுத்திருக்கிறவரும் எங்க ஆசிரிய பெருமக்கையும் ஓய என்பதற்கு பதிலாக மோய என்றுதான் சொன்னாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மோசித்தல் என்று ஒரு வழக்கம் உண்டு. மோசித்தல் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு சொல்லணும்னா மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவது. இப்ப நம்மகிட்ட ஒருத்தன் காசு வாங்கிட்டு ஒரு வாரத்துல தரன்னு சொன்னவன் ஒரு வாரம் கழித்து போய் கேட்டோடனே, நான் எங்க கூட காசு வாங்கினேன், ஏண்டா இப்படி மோசம் பண்ணிட்டு ஏடாங்கிறோம். முதலுக்கே மோசமாயிருச்சு. மோசம் என்பதற்கு முழுமையாக தீர்ந்து போதல்னு பேருங்க. அதனால முந்தை வினை முழுதும் மோய. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும்போது, கச்சீப்ப முனிவர் காஞ்சி புராணத்துல சொல்லும் பொழுது அந்த மோய என்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார். மும்மலத்தை மோசித்து, கந்தர் கலிவென்பா படிச்சு உங்களுக்கு தெரியும், குமரகுருவரர் மும்மலத்தை மோசித்தும்பர். அங்க மோசித்துங்கிற சொல் அங்க இடம்பெற்றிருக்கிறது. காஞ்சி புராணத்துல சின்முத்திரையை பற்றி ஒரு பாட்டு உண்டு. அந்த சின்முத்திரை பற்றிய பாடல்ல இந்த மோய என்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறது. எனவே மும்மலத்தை மோசித்து என்பதனால மலங்கள் தீர்ந்து போதல் அப்படின்னு பேருங்க. எனவே முந்தை வினை முழுதும் மோய அப்படின்னா சிவபுராணத்தை சொன்னால் முந்தை வினை முழுதும் தீர்ந்து போகும். அடுத்தது, இப்ப சில பேர் நம்மளை கேள்வி கேட்பாங்க, ஏங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நான் இந்த அப்படின்னு வந்து நம்மகிட்ட கேட்டா நாம என்ன சொல்லுவோம், திருஞான சம்பந்த தேவாரம் படிங்க கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்த கேள்வி அவங்க என்ன தெரியுமா, எத்தனை நாள் படிக்கட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. வினை தீர்ற வரைக்கும் படிக்க வேண்டிதான். 48 நாள் படிக்கிறது, அரை மண்டலம் 24 படிக்கிறது, கால் மண்டலம் 12 நாள் படிக்கிறது. இங்க அப்படிலாம் இல்லை. இதை எப்படி தெரியுமா சொல்லணுங்க, நான் விளையாட்டுக்காக சொல்றேன். ஒருத்தர் இங்கிருந்து நம்மளை கேட்கிறார், எங்க இங்கிருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நடந்து போனா எவ்வளவு நேரங்க ஆகும் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்குவோம். நீங்க என்ன பதில் சொல்வீங்க, ஒரு மணி நேரம் ஐயா நடந்து போனா ஒரு 4 கிலோமீட்டர் வரும், 4 அப்படி சொல்வது ஒரு ஒரு முறை. இன்னொரு முறை இருக்கு, இங்க கொஞ்சம் நடப்போம் அப்படின்னு அவன் நடக்கிறான்னு வச்சுக்குவோம். நீ இப்படி போனீங்கன்னா நாளைக்கு தான் போய் சரிவா போ. ஏன் நீ நடக்கிறத பொறுத்து தான் எவ்வளவு நேரத்தில் போலான்னு சொல்லலாமே ஒழிய, நான் நடப்பையா 10 நிமிஷத்துல நடப்பேன், நீ நடப்பியா? எனவே இந்த முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்னு சொன்னா மகிழ்ச்சியோடு சொல்பவர்களுக்கு வினை முழுக்க தீரும். வினை தீருகிற காலம் வரைக்கும் சொல்லணும். நீங்க நாள் கணமை பார்த்துக்கிட்டு இவ்வளவு நாள் சொன்னா தீந்துருமா, இவ்வளவு நாள் சொன்னா தீந்துருமான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. வினை தீருகின்ற காலம் வரை சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். சிவபுராணத்தை எவ்வளவு நாள் சொல்லுவதுன்னாரு ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, நீங்க வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் 6 மணி ஆச்சுன்னா சொல்லுங்க. ஏன், உடம்பு இருக்கிற வரைக்கும் வினை உண்டு, வினை இருக்கிற வரைக்கும் உடம்பு உண்டு. எனவே சிவபுராணத்தை எவ்வளவு நாள் சொல்வதுன்னு கேட்டா வாழ்நாள் முழுக்க சொல்லணும். இதுதான் முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யா. வினையெல்லாம் தீந்து போச்சுன்னா என்ன ஆச்சுன்னாரு, சிவபுராணம் சொல்றதுக்கு நாம இங்க இருக்க மாட்டேன்னு அர்த்தம். நமக்கு சிவபுராணம் சொல்றதுக்கு எல்லாரும் வந்துருவாங்கன்னு அர்த்தம். இல்லைங்களா? ஐயா நம்ம அடியார் போயிட்டாரு, வாங்க நம்ம ஒரு சிவபுராணம் சொல்லிட்டு வரலான்னு எல்லாரும் நமக்கு சொல்ல வந்துருவாங்க. எனவே இருக்கிற வரைக்கும் நாம சொல்லலாம், போனதுக்கு அப்புறம் நமக்காக மத்தவங்க சொல்லுவாங்க, வேலை முடிஞ்சு போச்சுங்க. இவ்வளவுதான் சிவபுராணம். நம் வாழ்நாள்ல எப்போதும் விட்டு விடுதல் கூடாது. முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான், வினை தீருகிற காலம் வரைக்கும் சொல்லணும், வினை உடம்பு இருக்கிற வரைக்கும் உண்டு. எனவே நாம வாழ்நாள் முழுக்க சிவபுராணத்தை சொல்ல வேண்டும் என்பது ஐயா சொன்ன குறிப்பு மட்டுமில்லைங்க, மணிவாசக பெருமானுடைய குறிப்பே அதுதான். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, என்ன மகிழ்ச்சியா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார், நமக்கு அதுதான் வரமாட்டேங்குது. சிவபுராணத்தை மகிழ்ச்சியோடு சொல்ல முடியல, என்னமோ கடனேன்னு உட்கார்ந்துகிட்டு நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என்னஞ்சு நீங்க அதாந்தாள் வாழ்க அப்படின்னு அப்படியே பல்லோரும் ஏத்த பணிந்து படா ஒரு வேலையை முடிச்சாச்சப்பா அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்படித்தான் சொல்லுகிறோமே ஒழிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு அப்படியே என்ன அழகா சொல்லியிருக்கிறாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்கான் அப்படின்னு சொல்லும் போதே கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே அப்படியே மழை போல கண்ணில் அருவி கொட்டுதா என்ன, நினைச்சா கூட வரமாட்டேங்குதுங்க இல்லைங்களா. ஆனா ஜீவ் போப் என்று சொல்லப்பெறுகிற ஆங்கில பாதிரியாருக்கு இந்த வரியை நினைக்கும் போதெல்லாம் அழுகை வந்துருங்களாம். அப்படியே கடிதம் எழுதுவாராம், திருவாசகத்தை நினைப்பாராம், அழுகை வந்துருமா, அப்படியே கண்ணீர் பூரா அந்த கடிதத்திலேயே விழுந்துருமா. அந்த மாற்று கடிதம் எல்லாம் எழுத மாட்டாராம், பின் குறிப்பு அந்த இடத்துல தண்ணீர் பட்டது போல் இருக்கின்ற இடமெல்லாம் திருவாசகத்தை நினைந்த போது வந்த கண்ணீர். எனவே என் குருநாதருக்கு திருவாசகத்தை நினைந்த கண்ணீரை காணிக்கையாக அனுப்புகிறேன்னு அனுப்புவாராம். நினைச்சு பாத்துங்க, நமக்கு தமிழ் நமக்கு தாய்மொழியே தமிழ், ஆனாலும் இந்த தமிழை படித்தா நம்ம நெஞ்சுக்குள்ள இன்னும் கண்ணீரும் காணா ஒன்னையும் காணா. எனவே என்னத்தை சொல்லுவதுங்க, நம்மளுடைய கல் நெஞ்சமா கிடக்கிற நாமெல்லாம், நம்ம நெஞ்சு என்னைக்கு கனிவதுன்னு தெரியல, சாமி தான் கனிவிக்க வேண்டும். அதனால ஆனா அவர் ஒன்னும் கவலைப்பட வேண்டாங்க, நம்ம சாமி அதுல ரொம்ப வித்தக்கார், கல்லை மென் கனியாக்கும் விச்சை உடைய பெருமான், அவர் எதை போட்டானு கனியாக்கிடுவார். நிச்சயமா நாமளும் ஒரு நாளைக்கு கனி ஆவோம், ஆனா என்னைக்குன்னு தான் தெரியல, அதுதான் இப்ப கேள்வி. நாமளும் ஒரு நாளைக்கு கனிந்த மனம் உடையவராக ஆகிவிடலாம், அது என்னைக்கு நடப்பது என்பது தெரியல. எனவே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன், என்னுடைய முந்தை வினையெல்லாம் தீரும் வண்ணமாக சிவபுராணத்தை நான் சொல்வேன். எப்படி சொல்வேன், மகிழ்ச்சியோடு சொல்வேன், மகிழச் சொன்னால் வினையெல்லாம் தீரும். அவ்வளவுதான், அந்த குறிப்பை நம்ம மறந்துடக்கூடாது. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான்.